ஆராதனைக்குரியவர் நீங்க மாத்திரம் ஆண்டவரே. எக்காலத்திலும் எவ்வேளையிலும் எல்லா இடங்களிலும் கனமும் மகிமையும் துதியும் புகழ்ச்சியும் உங்கள் ஒருவருக்கே ஆண்டவரே. சூழ்நிலைகள் மாறினாலும், தேசங்கள் மாறினாலும், காலங்கள் மாறினாலும், நிலைமைகள் மாறினாலும், எங்களால் உயர்த்தப்படத்தக்கவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. உமக்கே மகிமையும் கனத்தையும் இந்த இடத்திலும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எழுந்தருளும், எழுந்தருளும், எங்களை ரட்சித்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செய்து உட்காருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தராமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்று நாளாகமம் 16வது அதிகாரம். ஒன்று நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 29வது வசனம்.
கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியிலே பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு விசை ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, கர்த்தாவே, இந்த சமாதான தாவரங்களிலே எங்களை நிலைநாட்டி எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காக்கிற எங்கள் தெய்வமே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் பரிசுத்த தேவனாகி உம்மை தொழுது கொண்டோம் ஐயா. கர்த்தாவே, இப்பொழுதும் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாகி நாங்கள் எங்களை மாற இந்த வார்த்தைகள் எங்களை ஒரு விசை புடமிடட்டும் ஆண்டவரே. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கூர்மையான இந்த பட்டயத்தை ஆண்டவரே எங்கள் முன்னாக வைக்கிறோம் ஐயா. நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது, கையாள வேண்டியது என்னது என்பதை இந்த வேளையிலும் எங்களுக்கு உணர்த்தி அருளுங்க சுவாமி. எங்கள் எல்லோரையும் உங்களுடைய பரிசுத்த நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்னொரு தடவை தயவு செய்து வாசிங்க.
கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
ஹல்லேலூயா. காணிக்கை எடுக்க மறந்திருந்தாலும் இப்ப நான் ஞாபகப்படுத்திருப்பேன் உங்களுக்கு. நான் ஹல்லேலூயா. பரவாயில்ல, இங்கதானே இருக்கிறோம், எங்க போக போறோம் என்ன? கொண்டந்ததுதான். இன்றைக்கும் நான் உங்களோடு கூட காணிக்கையை பற்றி பேச விரும்புகிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் வேத வசனங்களை குறித்து தப்பான அபிப்பிராயம் கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி. அந்த தப்பான அபிப்பிராயம் என்ன செய்யணும்னு சொன்னால் அது விதையாக விழுந்து அது கூட ஒரு விருட்சமாக மாறிவிடும். அது வளர்ந்துட்டுனா அதுக்கு பிறகு வெட்டினா சேதம் அதிகாரம். என்னபடினாலே நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது அதை சரியாக கற்றுக்கொள்கிறது நல்லது. காணிக்கை என்பது ஏதோ மனிதர்களுடைய கண்டுபிடிப்பு அல்ல, அல்ல ஏதோ ஒரு அமைப்புகளுடைய கண்டுபிடிப்பு அல்ல. தேவனே அதை வேதத்திலே முன்வைத்து அதை கட்டளையாகவும் கை கொள்ளும்படிக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நாங்கள் இப்பொழுது வாசிக்கிறோம். இது தாவீதை சொல்லி எழுதின வசனமாயிருந்தாலும் என்ன சொல்றாருன்னு சொல்லிச்சுனால், கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த மகிமையும் நீங்க கர்த்தருக்கு கொண்டு வர காணிக்கையும் அதுதான் உங்களுடைய பரிசுத்த அலங்காரம். ஹல்லேலூயா. நீங்க எப்படியான அலங்காரத்துடனே வாரீங்க என்பதை இந்த காணிக்கை தான் உங்களை காட்டி கொடுக்க போகிறது. நான் இப்ப பணத்தை பற்றி பேசுறேன்னு நினைக்காதீங்க, பேசி முடியக்க உங்களுக்கு தெரியும். காணிக்கை என்பது தேவனை குறித்து என்னுடைய இருதயத்திலே என்ன எண்ணம் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. காணிக்கை என்பது தமிழில, இப்ப நான் ஜெர்மன்ல வாசிக்க சொல்லல, இதுக்கு நேரம் போகும், நான் வாசிச்சது உங்களுக்கு சொல்றேன். காணிக்கைக்கு ஜெர்மன் மொழியிலே இருக்கிற பதம் என்ன தெரியுமா? கெஷெங்க். தமிழை வழங்குறதுக்கு இன்னொரு பாஷைக்கு போய் திருப்பி நான் தமிழுக்கு வர வேண்டி இருக்கு. கெஷங்கண்டா என்ன? அன்பளிப்பு. இப்ப காணிக்க என்ன சொன்னா உங்களுக்கு நேரடியாக அன்பளிப்புன்னு சொல்ல மாட்டீங்க யாருமே. அந்த அறிவு எனக்கும் இல்லதான். ஆனால் இன்னொரு மொழிக்குள்ளாக அது போகும்போது அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளுகிறோம். ஆக இது வந்து வரி அல்ல. காணிக்கை என்பது என்ன? வரி அல்ல, டாக்ஸ் கிடையாது, ஒரு ஃபைன் கிடையாது, ஒரு அபராதம் கிடையாது. அது என்னது? அன்பளிப்பு. அல்லேலூயா. நீங்க தவறா இது வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற இடம் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, அதை எங்க அறுப்பீங்கன்றது எனக்கு தெரியாது. அது பூமியாயும் இருக்கலாம், அது பரலோகமாயும் இருக்கலாம். ஆனால் நீதியுள்ள தேவன் அவர் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்குரிய பலனை அவர் எங்கேயோ எங்கேயோ உங்களுக்கு கொடுத்தே ஆவார். அல்லேலூயா. காணிக்கை என்பது மிக முக்கியமானது. ரெண்டு வசனங்களை வேகமாக என்னோட வாசிங்க. யாத்ராம் 23 எடுத்துக்கொள்ளுங்க. ஏனென்றால் என்ன மாதிரி சொல்லி இருக்கிறான்னு தெரிஞ்சு கொள்ளணும். இது எங்களுடைய கற்பனை கிடையாது. யாத்ராகமும் 23:15 வசனத்தை வாசிங்க. முதலாவது,
புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபீப் மாதத்தின் குறித்த காலத்தில் 7 புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே, என் சன்னதியில் வெறுங்கையாய் வர வேண்டாம்.
அல்லேலூயா. புரிஞ்சு கொள்றீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாராம்? என்னுடைய சன்னிதியில கைவிசமா கைவிசில வராதிங்கன்றார் இல்லீங்களா. இப்பதான் எகிப்திலிருந்து கூட்டிக்கொண்டு வந்தாரு. ஆனா கூட்டிக்கொண்டு வரும்போது பிச்சைக்காரனாயா கூட்டிக்கொண்டு வந்தாரு? சொல்லுங்க. வாசிக்கிறது இல்லையா பழைய ஏற்பாடு? பழைய ஏற்பாடு இருக்கா இல்லையா பைபிள்ல உங்களுடைய? அவர் என்ன செய்தார்கள்? வரும்போது எகிப்திலிருந்து எகிப்தியரை கொள்ளையடித்து கொண்டு வந்தார்கள். சும்மா கூட்டின்னு வரையில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினாலும் அவர் அவர்களை பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு தானே இதை கேட்கிறாரு. ஒன்னும் கொடுக்காம கேட்கலையே. என்ன சொல்றாரு? என் சந்நிதியிலே ஒருவரும் வெறுங்கையா வரவேணும். இப்ப 34 யாத்ரா 34 எடுங்க. 34:20 வாசிங்க.
கழுதையின் தலையிட்டு ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக, அதை மீட்டுக் கொள்ளாதிருந்தால் அதன் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகளில் முதற் பேறானவைகள் எல்லாம் மீட்டுக் கொள்ள வேண்டும், மீட்டுக் கொள்ள வேண்டும். வெறுங்கையோட என் சன்னதியில் ஒருவனும் வரக்கூடாது.
அல்லேலூயா. ஒருவனும் வெறுங்கையாய் என்னுடைய சன்னதியிலே வரக்கூடாது. சபைக்கு வர்றதே பெரிய விஷயமா இருக்கு பிரதர். இப்படியான சட்டத்திட்டங்களை எல்லாம் முன் வச்சீங்கன்னு சொன்னா யார்தான் மிஞ்சுவான் என்று நீங்க கேட்கலாம். ஆண்டவருக்கு கஷ்டத்தின் பேர்ல உங்கள்கிட்ட கேட்கல. இப்ப அவர் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அவர் தன்னுடைய குறைகளின் நிமித்தம், அவருடைய தேவைகளை சந்திக்க நிமித்தம் உங்களிட கொண்டு வந்து கொடுக்க சொல்ல இல்லை. அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். அவர் உங்களை பெருக பண்ண விரும்புகிற தேவன். அவர் உங்களை உயர்த்த விரும்புகிற தேவன். அவர் உங்களை மேன்மேலும் விருத்தி அடைய செய்கிற தேவன். அல்லேலூயா. விதைக்காததை அறுக்க செய்த தேவனுக்கு உங்களிடத்தில் எப்படியாவது அவர் பிழைத்துக் கொள்ள முடியும். ஆனாலும் அவருடைய வசனங்களை நீங்கள் பாருங்க. இப்ப உபாகமம் வாசிங்க. உபாகமம் 16:17 வசனத்தை வாசிங்க. அங்கேயும் அப்படித்தான் சொல்றாரு. 16:17.
ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சன்னிதியில் வெறுங்கையோட வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளின ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன்.
அல்லேலூயா. ஏதாவது மேலதிகமா கேட்கிறாரா உங்கள்ட்ட? கிடையவே கிடையாது. அவருக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே தெரியும். நீங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றும் அவருக்கு தெரியும். உங்களிடத்தில் இருக்கிற குறைவுகளும் தெரியும், உங்களுக்குள்ளே இருக்கிற தேவைகளும் தெரியும், உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் அவருக்கு தெரியும். எலியா சொன்னான், எனக்கு ஒரு அப்பம் சுட்டுத்தான்னு சொல்லி. அவள் சொன்னால், ரெண்டு பேரும் சாப்பிட்டு இந்த வேலைக்கு பிறகு செத்து போறக்கா மட்டும்தான் மாவு இருக்கு. எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு தீர்க்கதரிசி. அதுலேயும் போய் ஒரு சின்ன அடைய சுட்டுத்தான்னு கேட்கிறான். அவள் இன்னைக்கு கொடுக்காவிட்டிருந்தால் அவளுடைய வார்த்தையின்படியே அவள் செத்து போயிருப்பாள்னு நான் சொல்றேன். முதலாவது எனக்கு தா, அதுக்கு பிறகு தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. காணிக்கை என்பது இன்றைக்கு பணம் திரவியங்கள் மாத்திரமல்ல. காணிக்கை என்ன என்பதை 3 பேருடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு நான் காண்பிக்க கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதுவரைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட விதம் தவறாயிருந்தால், தேவனை பார்த்த விதம் தவறாயிருந்தால் இன்றைக்கு திருத்திக் கொள்வோம் இல்லையா? ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் என்று அறியும்படிக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாட்களை கொடுத்தேன். அப்படின்னா இந்த பரிசுத்த ஓய்வு நாட்களிலே நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ளும்படிக்குத்தான் நாங்கள் வருகிறோம். அதுவரைக்கும் நாங்கள் தவறுதலா ஏதாவது ஒன்றை விளங்கி கொண்டிருக்கலாம், கையாண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வேத வசனத்தினுடைய வெளிச்சத்திலே எங்களுடைய ஓட்டங்களையும் எங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் எங்களுடைய சிந்தனைகளையும் நாங்கள் தேவனுக்கு முன்பாக சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதற்காகத்தான் தேவனுடைய சத்தியம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. வாசிங்க, முதலாவது இன்றைக்கு வேதத்திலிருந்து முதலாவது விசுவாசியை பற்றி வாசிக்க போறோம். முதலாவது விசுவாசி யாரு? இது நான் எதிர்பார்த்த பதில்தான். வெரி குட், பிரைஸ் தி லார்ட். முதலாவது விசுவாசி ஆபேல். வாசிங்க, ஆபிரகாம் விசுவாசின் தாப்பன். ஆபேலை பத்தி பார்ப்போம். 11 எபிரேயர் 11:4 வாசிங்க.
விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான்.
அல்லேலூயா. விசுவாசத்தினாலே என்று சொல்லி ஆவேலை பற்றி பேசும்போது ஆவேலுக்கு முன்பாக இருந்தவர்கள் 3 பேர் தான். அல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்றேன், வேதத்தின் அடிப்படையிலே முதலாவது விசுவாசின்னு சொல்றேன் நான். அதுக்கு முதல்ல வேற யாரும் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு சொல்லுங்க, நான் அதை மாற்றிக்கொள்ளுகிறேன் என்னுடைய கருத்தை. ஆனா இதுவரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இல்ல. விசுவாசத்தினாலே ஆபேல். இன்றைக்கு காணிக்கை கொடுக்கறதுல விசுவாசம் எங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. காணிக்கை கொடுக்கிறது என்பது அல்லது தேவனுக்கு செலுத்துகிற அந்த காணிக்கை என்கிற அந்த அன்பளிப்பானது விசுவாசத்தினாலே செய்யப்பட வேண்டியதா இருக்கிறது. அந்த விசுவாசத்தினாலே செய்யப்பட்ட காணிக்கையான பலியா இருக்கிற அந்த காணிக்கையா இருக்கிறபடினாலதான் அது மேன்மையான பலியாக எண்ணப்பட்டது. தயவு செய்து நீங்க அதை விளங்கிக் கொள்ளுங்க. எதனால மேன்மையான பலி? அவன் தானியங்களையும் மரக்கறிகளையும் காய்கறிகளையும் கொண்டே கொடுத்தான். இவன் மாம்சத்தை கொடுத்தான். காய்கறிகளோட மாம்சம் மேன்மையானதோ? ரெண்டுமே உருவழிந்து போகக்கூடியது தான். ரெண்டுமே இந்த பூமியிலே அழிவுக்கு நேராக இருக்கிறது தான். எதனால இவனுடைய பலி மேன்மையானது? விசுவாசத்தினாலே மேன்மையானது. இவன் இரண்டாவதா தான் கொண்டு போய் காணிக்கையை கொடுக்கிறான். வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 4 எடுத்துக்கொள்ளுமா? வாசிங்க, 1-4 வரைக்கும் தயவு செய்து வாசிங்க. ஆதியாகமம் 4 1-4 வரைக்கும் வாசிங்க.
ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கற்பவதியாய் காயின பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆவேலை பெற்றாள். ஆவேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பலியிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆவேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆவேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார்.
ஹல்லேலூயா. பாருங்க, முதல்ல காணிக்க கொண்டது யாரு? காயின். முதல்ல காணிக்க கொண்டது காயின். அவனுக்கு என்ன நினைச்சானோ தெரியல, ஆண்டவருக்கு பலி செலுத்தணும் என்று அவனுக்கு ஒரு உணர்வு உண்டாயிற்று. அந்த உணர்வின் நிமித்தம் அவன் அந்த காணிக்கையை கொண்டு வந்தான். இரண்டாவது கொண்டு வருகிறது தான் ஆபேல். வேதம் சில நேரத்தில் சில காரியங்களை டைரக்டா சொல்லாது. அதை இன்னொரு வசனத்தை வச்சு தான் இன்னொரு வசனத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். விளங்குறீங்களா? தேவன் ஒப்பிட்டு பார்க்கிறவரும் அல்ல. நீங்க தயவு செய்து அதை விளங்கிக் கொள்ளணும் சரியா? தேவன் வந்து ஒரு ஆளோட ஒரு ஆளை ஒப்பிட்டு பார்க்கிறவர் அல்ல. ஆனாலும் இந்த இடத்திலே ஆவேலுடைய காணிக்கை மேன்மையானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தை வடிவா வாசிங்க. திருப்பி 4 முடிவையும் 5 தொடக்கத்தையும் வாசிங்க.
ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார்.
5 முதல் பகுதியை வாசிங்க.
காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை.
ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இங்க பிரச்சனையானது காணிக்கை அல்ல, அதை கொடுத்தவர்கள் தான். ஹல்லேலூயா. கொடுத்து, அதாவது நானும் நீங்களும் வெளிப்புறத்தை பார்க்கிறோம், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார்னு வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆக காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அங்கீகாரத்துக்கு ஜெர்மன்ல கினேடிஷ் போட்டிருக்காங்க, உடையில கினேடிஷ், இறங்கினார் என்று அர்த்தம். அதாவது அந்த அந்த பலியை அவர் இறங்கி ஏற்றுக்கொண்டார். அங்கீகாரத்துக்கு இறங்கி ஏற்றுக்கொண்டார், அவனுக்கு மற்றவனுக்கு இறங்கி இல்லை என்று அர்த்தம். எதனால முதல்ல பலியிட வந்தவனுடைய காணிக்கு எதுக்காக அங்கீகரிக்கப்படாமல் போயிட்டு? பின்னுக்கு நாங்க வாசிக்கிறோம், அவன் பிசாசான உண்டானவனா இருந்தான். அப்படின்னா அவனுடைய நோக்கங்கள் என்ன? அது தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கவில்லை, தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதாகவும் இருக்கவில்லை. நான் நினைக்கிறேன் அவர் லஞ்சம் கொடுக்கிற ஒரு டைப்ல அவர் அதை செய்திருக்கிறான்னு நினைக்கிறேன். அவனுடைய நோக்கங்கள் தவறாக இருந்தபடினாலே தேவன் ரெண்டையுமே ரிஜெக்ட் பண்ணுகிறார். கவனிங்க, உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் இது எப்படிப்பட்ட ருசிகரமான பதார்த்தம் தந்தாலும் நீங்க அதை திரும்பியும் பார்க்க மாட்டீங்க. மனுஷத்தன்மையா பேசுகிறேன் நான் உங்களோடு இல்லைங்களா? அது எப்பேற்பட்ட இதா இருந்தாலும் கூட நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு உங்களுடைய மனம் இடம் கொடுக்காது. ஏன் தெரியுமா? பிரச்சனை அந்த பொருளை இல்லை அல்ல, நீங்க அந்த நபரை நிராகரித்து விட்டீர்கள். அதேதான் இங்கேயும் நடந்தது. ஆண்டவர் காயின்கிற அந்த நபருடைய நோக்கத்தை அவர் நிராகரித்தார். அந்த நோக்கம் நிராகரிக்கப்பட்டபடியினாலே அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்க முடியாமல் போய்விட்டது. பின்னுக்கு அவர் காயினுக்கு சொல்லுகிற அந்த வசனத்தை நீங்க கவனிங்க, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அப்படியானால் அந்த காணிக்கையில அவருடைய நன்மையான நோக்கம் அங்கே இருக்கவில்லை. புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க அந்த வசனத்தை சொல்லும்போது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ செய்து அதே மாதிரி ஆபேல மாதிரி நீ செய்திருந்தால் உன்னை நான் ஏற்றுக்கொண்டிருப்பேனே. அதான் தேவன் சொல்ற விரும்பேன். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே? ஹல்லேலூயா. தேவன் பட்சபாதம் உள்ளவர், அவர் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். அவருக்கு முன்பாக எல்லாம் சரிசமனாயிருக்குது. மோசேக்கு சொன்னார், நான் சர்வ வல்லவர் என்கிற நாமத்திலே ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கு நான் அறிமுகமானேன், ஆனால் இருக்கிறவராக இருக்கிறேன் என்கிற பேரிலே நான் உன்னோடு நான் அறிமுகமாயிருக்கிறேன். இந்த நாமத்தை கொண்டு இஸ்ரவேலர்களை விடுதலையாக்கு என்று சொன்னார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்றைக்கு சொன்ன அதே தேவன் இன்றைக்கும் இருக்கிறவராக இருக்கிறவர், இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் உங்கள் அண்டையிலே நடுவிலே நிற்கிறார். உங்களுடைய காணிக்கைகளை குறித்து நீங்கள் கவனமாயிருங்கள். உங்களுடைய இருதயத்தின் நோக்கங்களை தேவன் தூரத்தில் இருந்து அறிகிறவராயிருக்கிறார். பெருமை உள்ளவனுடைய இமைகளை தேவன் தூரத்தில் இருந்து அறிகிறார் என்று சொல்லப்படுகிறது. நீங்க காணிக்கைகளை கொட்டி கொட்டி கொடுத்தாலும் உங்களுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக ஏற்றதாக இல்லாவிட்டால் அந்த காணிக்கைகள் அங்கீகரிக்கப்பட முடியாது என்று நான் சொல்லுகிறேன். இதை நான் உங்களுடைய நல்வாழ்க்கைக்காக சொல்லுகிறேன், எனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது எனக்குள்ள ஒரு அறிவு உண்டாகிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தபடினாலே நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நானும் என்ன எப்பொழுதுமே இதை குறித்து இந்த வசனங்களை குறித்து கவனம் உள்ளவனா இருக்க வேண்டும் என்றதுக்காக ஸ்தோத்திரம். மற்றபடி காயின்ல என்ன அவருக்கு கோபம்? அவன் பிறகு கேட்ட அந்த இரக்கங்களெல்லாம் அவர் செய்தாரே, நீங்க நல்லா விளங்கிக்கொள்ளணும். ஆபேல் காயினுடைய பலிகளிலும் மேன்மையான பலிகளை என்ன தெரியுமா? அந்த நன்றி அறிவு. அவன் கொடுத்தது கொஞ்சம், அதை வாசி பாத்தீங்கன்னா இருக்கும் என்ன தெரியுமா? அவன் ஆபேல் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் முதன்மையானவைகளிலே கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். இவன் இரண்டாவதா கொடுக்கிறபடினாலே அண்ணனோட கணக்க கொடுக்கணும் இவன் யோசிச்சிருக்கலாம். அதுதானே வழக்கம் நம்மாக்கள் மத்தியில். அப்படித்தான் இவரை விட நான் பேரோட கொடுமெண்டா, இவர் செய்யறத விட நான் கணக்கு செஞ்சாதான் எனக்கு பேர் எடுக்கிறேன்னு தான் நினைப்பேன். அவன் அப்படி செய்யல. அவன் என்ன செய்யான் தெரியுமா? உச்சிதமான காணிக்கையை கொடுத்தான். கொஞ்சமா கொடுத்தாலும் உண்மையா கொடுத்தான், மனதார கொடுத்தான், நன்றி அறிதலோடு கொடுத்தான். அதுதான் விசுவாசம். தேவன் என்னை வர்த்திக்க பண்ணுவார் என்கிற விசுவாசம். விசுவாசத்தினுடைய கிரியைகள் இந்த மாதிரியான கிரியைகள் தான். நாங்களா கொண்டு வந்தோம், இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியுது, ரட்சிக்கப்பட்டவனுக்கும் தெரியுது, ரட்சிக்கப்படாதவனுக்கும் தெரியுது. கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போறதும் இல்லைன்னு சொல்லி இல்லைங்களா? அப்ப எதுல இருந்து எடுத்து கொடுக்க போறோம்? இடையில எனக்கும் உங்களுக்கும் அனுமதிக்கப்பட்டதுல இருந்து எடுத்து கொடுக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்தினாலே கர்த்தர் ஆபேலினுடைய காணிக்கையை என்ன செய்தாராம்? அங்கீகரித்து அதை குறித்து என்ன செய்யறாராம்? அவர் சாட்சி கொடுக்கிறாராம், சாட்சி கொடுக்கிறார் தேவன். பாருங்க, ஆதியாமத்தில் நடந்ததை கொண்டு வந்து விசுவாச பட்டியலாகிய எபிரேயர்ல முதல்ல வார மனுஷன் இவன் தான். விசுவாச பட்டியல்ல இந்த 11 அதிகாரத்தில் முதல்ல வாரால் இவர் தான். இவருடைய செய்த அந்த காரியம் தான் சொல்லப்படுது அதுல. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது என்ன தெரியுமா? அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். எது? அவன் கொடுத்ததை பற்றி இன்னைக்கும் பேசப்படுது. இப்ப மறித்து பேசினா அதுக்கு என்ன பேர்? பிசாசன்றீங்க. மறித்தால் பேசுன்றா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனால் மறித்தவனுடைய கிரியைகள் இன்றைக்கும் பேசப்படுகிறது ஐயா. தேவனுடைய ராஜ்யத்திலே அது பேசப்படுகிறது. தேவன் அதுக்கு, தேவனே அதுக்கு சாட்சி கொடுக்கிறாரா? இன்றைக்கு சொல்ல போற மூன்று பேரும் தேவனாலே சாட்சி பெற்றவர்கள். நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, தேவனிடத்திலே சாட்சி பெறுகிற அளவுக்கு அவர்களுடைய காணிக்கை இருந்ததுன்னு சொல்லுகிறேன் நான். அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டும். இங்க தொகையை பற்றின பிரச்சனை இல்லை, இங்க எப்படி செலுத்துகிறன்ற பிரச்சனை தான் இங்க இருக்குது. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய மனுஷன் எப்படி செய்யறான்? விசுவாசத்தினாலே தேவனுக்கு அன்பளிப்புகளை கொண்டு வருகிறான். அல்லேலூயா. காணிக்கையில் அதுக்கு என்ன பேர்? அன்பளிப்பு. நீங்க அன்பளிப்பு கொடுக்கும்போது எப்படியாவது கொடுப்பீங்களா? அது என்ன பொருளா இருந்தாலும் அதை நீங்க மூடி மறைச்சு அதுக்கு ஒரு பேப்பர் ஒன்று ஒட்டி அதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு ரிபன் ஒன்று கட்டி கடைசியில் அதை எடுக்கிறாக்கள் எப்படி எடுக்கணும் தெரியல, கிழிச்சு பிச்சு பிடுங்கி எடுக்கணும் தெரியல, இருந்தாலும் அது கையில போய் சேரும் வரைக்கும் அது அழகாக இருக்க வேண்டும்னு சொல்லி நீங்க அதுக்கு படுற பிரயாசங்கள் சொல்லி சொன்ன சரிங்களா இல்லையா? ஆண்டவர் சொன்னா, நீங்க எனக்கு நசல் கொண்டு வந்ததை கொண்டு வந்து பலியறீங்களே, உங்களோட எஜமானனுக்கு கொடுத்து பாருங்க, அவன் அதுல பிரியமா இருக்கிறான்னு பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நசல் கொண்டதை நாங்க கொடுக்க கூடாது. நாங்க விசுவாசத்தின் காணிக்கையை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தினால கடமையே செய்ய வேண்டாம் யாருமே இங்க இல்லையா? ஆண்டவர் என்னை, ஒன்றுமில்லாத என்னை, கோலோடும் தடியோடும் போன என்னை ரெண்டு பரிவாரங்களோட வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் நீங்க கத்தருக்கு ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்போம். இந்த பக்கம் தான் வருது, இந்த பக்கம் சம்பந்தம் இல்லாதாக்கள் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப இவங்களுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லையா? கோலும் தடியோடும் போன எங்களை பரிவாரங்களாக மாற்றியிருக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. இது உயர்வில்லையா? இது அழிய போற பூமியில இருக்கிற ஒரு வசதி அவ்வளவுதான் இல்லைங்களா? உயர்வுன்றது இது இல்ல, காலாகாலமா இருக்கிறது தான் உயர்வு. காலாகாலமா உயர்த்துகிற அந்த உயர்வுக்காகத்தான் நாங்கள் பிரயாணம் பண்ணுகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அந்த நிலையான நகரத்தை தேடித்தான் எங்களுடைய பயணம் போய்கொண்டிருக்கின்றதை தயவு செய்து மறந்துடாதீங்க. இங்கே அல்ல, நிலையான நகரம் காபேலினுடைய காணிக்கை, அங்கீகாரம் பெற்ற காணிக்கை, தேவன் சாட்சி கொடுக்கிற காணிக்கை, மேலான காணிக்கை, நன்றியுள்ள காணிக்கை. அல்லேலூயா. நீங்க இனி கொடுக்கும்போது உங்களுடைய காணிக்கையும் இதே கேட்டகரியில இதே குணாதிசயங்களோட இருக்கான்னு பாருங்க. விசுவாசம் இருக்குதா உங்களுக்கு அதை கொடுக்கும்போது இல்லையா? மேன்மையா இருக்குதா? கொடுக்கறதுலயே சிறந்ததை கொடுக்கறனா? பொருள்கள் மாத்திரம் இல்லைங்க, 24 மணி நேரத்தில் உங்களுடைய காணிக்கை எவ்வளவு? 7 நாள்ல உங்களுடைய காணிக்கை எவ்வளவு? 30 நாள்ல உங்களோட காணிக்கை எவ்வளவு? 365 நாள்ல உங்களோட காணிக்கை எவ்வளவு? தேவனுக்கென்று செலவழிக்கிற நேரங்கள் எவ்வளவு? தேவனுடைய ராஜ்யத்துக்காக சிந்திக்கிற சிந்தனையின் நேரங்கள் எவ்வளவு? அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நீங்க எனக்கு உறவாகும்படிக்கு தேவன் தன் உயிரை கொடுத்திருக்கிறார். நீங்க என்ன சொல்ல கேட்கும்படிக்கு தேவனுடைய உறவு, இல்லாட்டி நீங்க நான் சொல்றதை கேட்க மாட்டீங்க, கிளம்பி போயிடுவீங்க. தேவன் அப்படிப்பட்ட உறவுகளை எங்களுக்குள்ள உண்டாகி இருக்கிறார். இதுக்கு நாங்கள் என்னத்தை நாங்கள் விலையாக கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. எதை நான் எங்களுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய காணிக்கை எப்படி இருக்கு தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையினுடைய தராதரம் என்னன்றதை பொறுத்தா என்னுடைய காணிக்கை இருக்குது. நான் பிச்சைக்காரனா வாழ்றனா, பிச்சைதான் போட முடியும். ஹல்லேலூயா. நான் பிச்சைக்காரனா இருந்தா நான் பிச்சைதான் போடுவேன். நான் பிச்சைக்காரனா, நானே கேட்டுக்கொள்றேன், என்ன இவ்வளவு தான் நான் சொல்லுவேன். நானே கேட்டு, நான் பிச்சைக்காரனா, நான் பிச்சைக்காரன் இருந்தா பிச்சைத்தனமா ஒரு காணிக்கையை போட்டு போயிடுறேன். இல்ல தேவனுக்கு அது நீங்க பிச்சைத்தனமான காணிக்கையில நான் கொடுக்கலாம் இல்லைங்களா? சரி, ரெண்டாவது காரியம், லூக்கா 21வது அதிகாரத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும்.
அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவையும் அதில் 2 காசை போடுகிறதை கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்த்திலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார்.
ஹல்லேலூயா. இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இங்க 2 காரியங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு நான் உங்களுக்கு அதை சொல்ல விரும்புகிறேன். தெரியாமல் இருந்திருந்தால், ஜெர்மன் மொழியில தேவனுடைய பெட்டி என்பதற்கு இதுல தேவனுடைய, இதுல அப்படியே வாசிக்கிறீங்க, காணிக்கப்பட்டி, ஜெர்மன் மொழியில அதுக்கு பேர் தேவனுடைய பெட்டி. அப்படியா இருக்கு? ஜெர்மன் மொழியில எப்படி இருக்கு? தேவனுடைய பெட்டி. நல்லா வழங்கி கொடுங்க. எங்க போட்டாங்க? தேவனுடைய பெட்டி. காட்டஸ் காஸ்ட்னா என்னன்னு போட்டு, காட்டஸ் காஸ்ட். அது தேவனுடைய பெட்டி, அது தேவனுக்குரியது. நல்லா வழங்கி கொடுங்க. ரெண்டாவது, இதுல சொல்லப்படுகிற 2 காசு என்று சொல்றது 1 துட்டுக்கு சமானமான 2 காசு என்று சொல்லுவார்கள் தமிழ்ல. விளங்கிக் கொள்ளும்படிக்கு சொல்றேன். அந்த ஒரு காசு என்பது இல்ல, 2 காசு 1 துட்டு. அந்த 1 துட்டு என்பது என்ன எவ்வளவு தெரியுமா? ஒரு ஃபெனிக். ஃபெனிக் தெரியாதக்கள் கையை தூங்கினா அரைவாசி போய் தூக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப 2012க்கு பிறகு ஃபெனிக் ஒரு இருக்குன்னு தெரியாது இல்லையா? டே மார்க்ல இருந்த சின்ன நாணயம் தான் ஃபெனிக் மின்சர் இல்லையா? 20 சென்ட் 50 சென்ட் இப்ப சொல்றீங்க இல்லையா? அது அப்ப ஃபெனிக்கா இருந்தது. யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபெனிக் ஆக்குறதுக்கு இந்த 2 காசு சேர்ந்தா தான் ஒரு ஃபெனிக் ஆகும். விளங்குவீங்களா? ஒரு ஃபெனிக்கு ஏதாவது வாங்கலாம்னாலும் இந்த 2 காசும் சேர்ந்திருந்தா தான் அது ஒரு ஃபெனிக் ஆகும். அதுக்கு பிறகு அந்த ஒரு ஃபெனிக், அதுல ஒரு காசு விடுபட்டு போனாலும் அந்த இதுக்கு பெருமதி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை அந்த அம்மா அதுல போட்ட போது ஆண்டவருடைய சாட்சி என்ன சொல்றார்? மற்றவர்கள் எல்லாரும் தங்களுடைய ஜீவனத்தின் என்னவாமது பரிபூர்ணத்தில் இருந்து, பரிபூர்ணம் என்றா மிதமிஞ்சி இருக்கிறதுல இருந்து, மிதமிஞ்சி இருக்கிறதுல இருந்து போட்டார்கள். இந்த அம்மா தன்னுடைய ஜீவனத்துக்கு இருந்ததிலே எடுத்து போட்டாள். இப்ப நாங்க அவளுடைய நிலைமையை நாங்க நிதானிக்கணும் கொஞ்சம். ஏழ்மையான தாய் என்று சொல்லப்படுது, விதவை என்று சொல்லப்படுது. இந்த 2 தரவும் தான் எங்களுக்கு இருக்குது. இப்ப இவங்களுக்கு பிள்ளை இருக்கா இல்லையான்னு ஒரு இருக்கும் தெரியல. அதுல மார்க்கில 14வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அங்கேயும் இதே வசனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதை வாசிச்சும் எங்களுக்கு அது விளங்குது இல்ல. ஆனா ஒரு காரியத்தை கொஞ்சம் போக்கஸ் பண்ணும்போது ஆண்டவர் அதை காண்பிக்கிறேன் தெரியுமா? தன்னுடைய ஜீவனத்துக்கென்று இருந்த அந்த 2 காசு. அவளுக்கு பிள்ளை இருந்தா மாதம் மாதம் காசு வந்திருக்கு. ஜீவனம் என்றது வாழ்க்கை முழுவதுக்கும் இருந்த அந்த ரெண்டு காசு. இன்னைக்கு அநேகர் வந்து எங்களுடைய வாழ்க்கையில இப்ப இருக்கிற சூழ்நிலையை விட்டுட்டு இன்னும் ஒரு 4-5 மாசத்துக்கு பிறகு இருக்கிற சூழ்நிலையை குறிச்சு கூட கவலைப்பட்டு கொண்டிருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. இந்த இடத்துல தான் சொல்லியிருக்கிறார், காசை பற்றி யோசிக்கிற இடத்துல தான் சொல்லி, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப கூடவே இருக்கல, அதுக்கு முதல்ல நீங்க இருக்கிறத வீட்டை போய் வாசி பாருங்க. என்ன சொல்றாருடா இயேசு அங்க உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார், அது சொல்றார், விதவைகளின் வீட்டை பட்சித்து நீண்ட ஜபம் பண்ணி கொள்ளையடிக்கிற கூட்டத்துக்கு கவனமா இருங்க என்று சொல்லி போட்டுதான் போய் எங்க பட்டிக்கு முன்னால நிக்கிறார். இப்ப இந்த வசனத்தை கேட்டோடனே கொள்ளையடிச்ச கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கிருகிருண்டு ஆயிடுச்சு. பார்த்தாங்க, இந்த பாவத்தை கழுவுறதுக்காவது இருக்கிற காசுல கொண்டது எல்லாத்தையும் போட்டுருவோமப்பா, அவர் வரை பார்த்து கொண்டு நிக்கிறார், ஏதாவது நினைக்க போறாருன்ட்டு போய் இப்படி கொட்டுறாங்க. எல்லாரும் கொட்டுறாங்க கொட்டுறாங்க. இந்த அம்மாவுக்கு அந்த குற்ற உணர்வு எதுவுமே கிடையாது. அப்ப ஏன் இவங்க அந்த இருக்கிற ரெண்டு காசையும் போடணும்? ரெண்டு ஒரு பெணிக்க உருவாக்குற ரெண்டு காசு, அது ஒரு காசு இல்லாட்டிலும் அந்த பெணி கூட ஆகாதது. அப்படிப்பட்ட ஒரு பெருமதி இல்லாத ரெண்டு காசை அதுல போடுகிறதுக்கு இவாவுக்கு என்ன வந்தது? இவாவுக்கு அந்த வசனம் ஞாபகம் வந்தது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன அந்த வசனம் ஞாபகம் வந்தது. விதவைகளுக்காக கரிசனை உள்ள ஒரு தேவன் நமது மத்தியில இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு வந்தது. இந்த ரெண்டு காசும் என்னை இனி காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, இந்த காசிலே நான் நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்று சொல்லி, இனிமேல் இது எனக்கு தேவைப்படாத என்ற நோக்கத்தில் அதை கொண்டு போய் அந்த தேவனுடைய பட்டியலே அந்த தாய் போடுகிறார். பர்த்திமேயு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட்டார், தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டார். முதல்ல சீஷர்கள் அதட்டினார்கள், ஆனால் இயேசு நின்று திரும்பி பார்த்து, அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு பாஸ் அவே, இயேசு அவரை கடந்து போயிட்டார். போனா பிறகும் அவன் கூப்பிட்டபடினாலே அவர் நின்று திரும்பி பார்க்கிறார், கூப்பிட்டு வான்னு சொன்னார். வான்னு செய்தவன அவன் செய்த முதலாவது வேலை என்ன தெரியுமா? அந்த மேலங்கியை கலட்டி அவன் போட்டான். இனிமே எனக்கு அந்த மேலங்கி தேவையில்லை, ஏனென்றால் இனிமே நான் பிச்சைக்காரனாய் அந்த பாதையிலே இருக்க போகிறதில்லை. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய நற்சாட்சி எப்படி இருக்கு தெரியுமா? அவரை முழுக்க முழுக்க நம்பி அந்த பணத்தை அவள் தூக்கி போட்டால் பாருங்க, அதைத்தான் அவர் பார்க்கிறார். மிச்சாக்கள் எல்லாரும் பொக்கட்டை நிரப்பி வச்சுட்டு மேல் பொக்கட்ல இருக்கிற காசை மட்டும் தூக்கி போட்டாங்க. அது அதோட எத்தனையோ மடங்கா இருந்த போதிலும் கூட ஏன் அந்த வயதான தாய் போட்ட காசை அவர் உயரமா பார்க்கிறார் தெரியுமா? இவள் தன்னுடைய ஜீவனத்துக்கு இருந்ததெல்லாம் போட்டாள். இப்பொழுது இவர்கிட்ட இருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா? தேவன் ஒருவர் மாத்திருந்தான். அல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு, நீர் அவளை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறீர். வார்த்தைகள் உங்களுக்குள்ளே ஜீவிக்கிறதா, அல்ல வெறுமனை இந்த காதில் கேட்டு போறீங்களா? வார்த்தைகளை உள்ளுக்குள்ளே இருந்தால், வார்த்தை ஜீவித்தால், வார்த்தை உயிருள்ளதா இருக்கிறது, அது எல்லா சூழ்நிலைகளிலும் என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறதாகவே இருக்கிறது. ஏன் தெரியுமா? விசுவாசம் வார்த்தையினால் உண்டான ஒரு காரியம். அதுக்கு இதுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கிறது. தண்ணி ஊத்தி வளர்க்கறது இல்ல, விசுவாசத்தை வளர்க்கறதுக்கு எது தேவை? வார்த்தை தேவை. தேவனுடைய சத்தியமானது உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டால் அந்த விசுவாசமானது எழும்பி கனி கொடுக்கிற மரங்களாய் மாறும். உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறான். எதுக்காக உறுதி பற்றி கொண்டிருக்கிறான்? அவன் உண்மைத்தான் நம்பி இருக்கான், வேற யாரையும் அவனுக்கு தெரியாது. அவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவர் தன்னையே நம்பி இருக்கிறவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுவார். இது வேதம் சொல்லுகிற சத்திய வசனங்கள். அல்லேலூயா. வாக்கு கொடுக்கிறவர் வாக்கு மாறாத தேவன். உண்மையே நம்பி இருக்கிற மணினால அங்க பார்க்காதீங்க, இங்க பார்க்காதீங்க, அந்த கையை பார்க்காதீங்க, இந்த கையை பார்க்காதீங்க. கர்த்தர் வழிகளை உண்டாக்குவார், அவாந்திர வழிகளே ஆறுகளையும் வழிகளையும் உண்டாக்குற தேவன் நம்மோடு கூட இன்றைக்கும் இருக்கிறார். அல்லேலூயா. ஏதோமின் ராஜாவுக்கு தெரியாது தண்ணி எங்கே இருந்து வரும் என்று. அவனும் அவங்களோட சேர்ந்து பேதலிச்சு போய்த்தான் நின்றான். ஆனால் தண்ணீர் ஏதோமுக்குள்ளாலே பாய்ந்து வந்தது. ஹலலோயா. அதே தேவன் தான். உனக்கு தெரியாம இருக்கலாம் உனக்கு எப்படி அந்த உதவிகள் எல்லாம் கிடைக்க போகிறதுன்னு சொல்லி. வழிகளையும் உண்டாக்குகிறவர் எங்கள் வல்லமை உள்ள தேவனாகும். அவள் தன்னுடைய வறுமையிலே, ஆண்டவருக்கு தெரியாம இல்ல, அவரே சொல்றார், அவள் தன்னுடைய வறுமையிலே தன்னுடைய ஜீவனத்துக்கு இருந்த எல்லாத்தையும் போட்டு விட்டாள். அவருடைய ஸ்டேட், அவருடைய பேங்க் இது என்னன்னு அவருக்கு தெரியுது. அந்த ரெண்டு காசு தவிர வேற எதுவும் அந்த அந்த வயதான அம்மாவிடத்தில் இல்லை என்று தெரிகிறது. சீசர்களை கூப்பிட்டு சொல்லுகிறார். எதுக்காக தெரியுமா? இது ஒரு டீச்சிங் ஸ்டோன், ஒரு டீச்சிங் டைம். சீசர்களை பார்த்து பாருங்களப்பா, நீங்க என்னோட கூட சீசர்களா இருந்து நடந்து கொண்டிருக்கிறீர்கள், என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதோ விசுவாசத்தினுடைய இன்னொரு கிரியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்பதை இந்த வயசான அம்மாவிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அதான் சொல்ற போயக்கல, நீங்க ஒரு ரெண்டு வருஷத்துல வேற ஒண்ணும் கொண்டு போக வேண்டாம் என்ற. போற வழிக்கண்டு ஏதாவது யோசிச்சுக்கொண்டு போகாதீங்க, உங்களுக்கு சந்திக்கப்படும். போட்டு வந்த அப்புறம் கேட்கிறார், ஏதாவது குறைவுபட்டதா? ஏதாவது குறைவுபட்டதா கேட்கிறார். பரிபூர்ணத்தினாலே தேவனை ஆராதிக்கிற ஒரு உலக கூட்டம் அல்ல நாங்கள். ஹல்லேலூயா. எல்லாமையிலும் வறுமையிலும் கொடுமையான தரித்திரத்திலும் தேவனை மகிமைப்படுத்துகிற கூட்டமாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்த என்னுடைய தேவன் இந்த வாக்கை நிறைவேற்றாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்ட போது எத்தனை பேர்கள் நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ அவ்வளவு பேருக்கும் பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தாரா இல்லையா? ஒரு ஆள் குறையாம யாரையாவது ஒரு ஆளை தள்ளி விட்டுக்கிறாரா? இல்லத்தானே. அப்ப என்னுடைய வாழ்க்கையினுடைய உட்புறங்கள், மறைவுகள், கலக்கங்கள், தாழ்வுகள், பயங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். தேவன் பார்க்கிறார், எப்படி கொடுக்கறீங்கன்னு பார்க்கிறார், தேவனுக்கு எப்படி அழைக்கிறீங்கன்னு பார்க்கிறார். தேவனுடைய சமூகத்திலே அவர் உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறார். நாளைக்கு உங்களுக்கு நீங்க செய்ததெல்லாம் நினைக்கப்படும் ஐயா. எசேக்கியா சொன்னான், மரண செய்தி. எசேக்கியா சொல்றார், ஆண்டவரே நான் செய்ததை நினைத்துக் கொள்ளும், நான் செய்ததை நினைத்துக் கொள்ளும். அந்த தீர்ப்பை மாற்ற சொல்ல அவன் சொன்னது ஒன்றுதான், இந்த உயிரை நீர் எடுத்துக்கொள்ள போறேன்னு சொல்ற இந்த நேரத்தில், ஆண்டவரே நான் உமக்காக செய்த அந்த காரியங்களை ஒரு விசை நினைத்தருளும். எசாயா வாசல கூட தாண்டி இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை மறுபடியும் வருகிறது, உன் வருஷங்களோடைய 15 வருஷங்களை கூட்டுவேன். அல்லேலூயா. அவர் மறக்கிற தேவன் இல்லைங்க, அவரோ உங்கள் மேல் நினைவாகவே இருக்கிறார். நீங்கள் செய்ததற்காக உங்களுடைய வாழ்க்கையை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். இங்க இருக்கிற அநேகருக்கு பலங்கரங்களா ஓடிக்கொண்டிருக்குது. நான் வாழ்க்கையை சொல்றேன், நான் உள்பட ஆண்டவர் நினைக்கிறார். நீங்கள் அவருக்காக இழந்ததை நினைக்கிறார், நீங்க அவருக்காக அவமானப்பட்டதை நினைக்கிறார், நீங்க அவருக்காக சிறுமைப்பட்டதை நினைக்கிறார், நீங்க அவருக்காக வாய்களை மூடிக்கொண்டு போனதை நினைக்கிறார், நீங்க அவருக்காக ரூம போட்டிக் கொண்டிருந்த அழுததை அவர் நினைக்கிறார். அவர் உங்களை நினைக்கிற தேவன், அவர் உங்களை எல்லா இடத்திலும் இருந்து காண்கிற தேவன். காணிக்கைப்பட்டிக்கு பத்திரமா இல்ல, எல்லா இடத்திலும் அவர் உங்களை காண்கிற தேவன். எல்லா பொசிஷன்லயும் அவர் இருக்கு. அதனாலதான் அவர் சொல்றார், மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர். பாருங்க, அவர் மோசைக்கு பின்னாலேயே போயிருக்கிறார். எல்லா இடத்திலும் மோசை எப்படி இருக்கிறான்னு பாக்குறதுக்கு போயிருக்கிறார் இல்லீங்களா. ஆசரிப்பு கூடாரத்தில் மாத்திரம் இல்ல, வெளியில நியாயம் விசாரிக்க உட்காரும் போதும், தனிப்பட்ட ஜபத்தின் போதும், அல்லது ஜனங்கள் அவனை தூட்டும் போது ஜனங்களுக்காக போய் விழுந்து அழுத போதும், தேவன் அவனோடே கூட இருந்து அவனை பார்த்து கொண்டே இருந்தார். இருந்துட்டு சொல்றார், மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் ஐயா. எனக்கும் உங்களுக்கும் சாட்சி கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் ஐயா. உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை கேட்டு தேவன் மேலே சந்தேகம் கொள்ளாதீங்க. தயவாய் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அவர் அன்பிலும் குறைவில்லை, அவருடைய வல்லமையிலும் குறைவில்லை. ஹல்லேலூயா. அவர் மாறாத தேவன். அல்லேலூயா. இதுல எந்தவித மாற்றமும் இல்லை எனக்கு, இதுல எந்தவித மாற்றமும் இல்லை, எந்தவித குழப்பமும் எனக்கு இல்லை. உங்களுக்கு இருக்கா? வேதத்தை வாசிங்க. மாறாத தேவன் உங்களோட வாழ்க்கையில எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. அவர் சொல்றார், இல்லாமையிலே கொடுத்துட்டாள். அதையெல்லாம் காண்கிறத நீங்க நினைக்கிறீங்களா? அந்த ஜீவனத்தை அந்த அம்மாவுக்கு எவ்வளவு வருஷம் போயிருந்தாலும் அந்த மனசு அந்த அம்மாவை அவர் பட்டினியா விட்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் போஷிக்கிற தேவன், தேவர்களுடைய அப்பத்தினாலே போஷித்த தேவன். அல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவன், அதிசயமாய் நடத்தி வந்தார். கழுகு சுமக்கிறது போல சுமந்து வந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஒரு ஆளே இல்லை, ரெண்டாளே இல்லை, லட்சங்கள் ஆட்கள், லட்சம் ஜனங்களை, எத்தனையோ லட்சம் ஜனங்களை கழுகு சுமக்கிறது போல சுமந்து வந்த தேவன். அல்லேலூயா. ஒருவரும் உங்களுக்கு எதிர் நிற்காதபடிக்கு, ஒருவரும் உங்களை குற்றம் சொல்லாதபடிக்கு உங்களுக்காக வழக்காடின தேவன், யுத்தம் செய்த தேவன். அல்லேலூயா. உத்தமமான இருதயத்தை எங்களை சிருஷ்டிக்கும்படிக்கு தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. தன்னை போல ஆகும்படிக்கு. அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் அதுதான், தன்னுடைய பிள்ளைகள் தன்னை போல ஆகும்படிக்கு அவருடைய உபதேசங்களாலும் அவருடைய வார்த்தைகளினாலும் அவர் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். சரீரத்தை பரிசுத்தப்படுத்துகிறார், இருதயங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. வாசிங்க மூன்றாவதாள். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 12வது அதிகாரம் வாசிங்க 3வது வசனம்.
அப்பொழுது மரியாள் வெளியேறப்பட்ட களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது.
அல்லேலூயா. மரியாள், எந்த மரியாள்? பெத்தானியாவில் இருக்கிற நிறைய மரியாள், அந்த மரியாள், இந்த மரியாள், அவங்கட மரியாள், இவங்கட மரியாள், நிறைய மரியாள் இருக்குது. சரியா? என்றபடினால இது வந்து பெத்தானியாவிலே நடக்கிற ஒரு கதை. குஷ்டரோகியா இருந்து சுகமான சீமோன் என்னப்பட்ட ஒரு மனிதனிடத்திலே ஆண்டவர் வந்து அங்கே ரா போஜனத்துக்கு அவரை அழைத்திருக்கிறார்கள். அவர் அங்கே வந்திருக்கிறாள். இந்த மரியாளும் அங்கே வருகிறாள். லாசருவும் கூட இருக்கிறார், வந்து இருக்கிறார். மரியாள் வந்து நளதத்தை உடைத்து இதிலே காலில் போட்டது மாதிரி இருக்குது, இன்னொரு சுவிசேஷத்திலே தலையில ஊத்துன மாதிரி இருக்கு. ரெண்டுமே நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அது எழுத்தாளர்களுடைய பார்வையை பொறுத்து இருக்குது. ஆனால் நடந்த சம்பவம் ஒன்றுதான். செய்தவரும் ஒரு ஆள் தான். ஊற்றப்பட்டதும் இயேசுவின் மேல தான். இங்கே இன்றைக்கு நீங்க ஒரு காரியம் விளங்கிக் கொள்ளணும். என்னன்னு சொன்னா, 300 பணத்துக்கு விற்கலாம்னு சொல்லி ஜட்ஜ் பண்றாங்க அந்த நாட்கள்லயே. 300 வெள்ளி காசுகள், சில்வலிங்க அப்படின்னு சொல்றாங்க. இவன் கணக்கு பண்றான் டக்கண்டு, கால்குலேட்டர் மாதிரி. யாரு? யூதாஸ். 25க்கே இவரை காட்டி கொடுக்க இருந்தேன், இப்ப 300க்குரியதை வீணாக்கி கொடுத்துருக்குறாளேன்னு சொல்லி. 300 பணத்துக்கு வித்து தருத்திரவு கொடுத்துருக்கலாமே, நல்ல ஐடியா. ஏ சொல்றார், விடுங்க, இவள் என்னிடத்துல என்ன செய்திருக்கிறாளாம், இது இதுல இல்ல, அடுத்ததுல இருக்கு. சரி, இப்ப இதுக்கு இதுல இருக்கிறத வாசிங்க. 7வது வாசிங்க, 7வது வசனத்தை வாசிங்க இதுலயே.
அப்பொழுது இயேசு அவளை விட்டு விடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள்.
ஹல்லேலூயா. பாருங்க, இது அவள் வச்சிருந்ததனுடைய நோக்கமே என்ன தெரியுமா? அவர் மரித்த போது அவரை அடக்கம் பண்ணும் போது அந்த நாளிலே போய் அடக்கம் பண்ற அந்த சரீரத்துக்கு செய்கிற அந்த தைலம் பூசி அது கெட்டு போகாம அத அவங்க அதுல அந்த துணியில சுத்தி அவங்க கல்லறைகளை வைப்பாங்க இல்லைங்களா. அந்த செயலுக்காக அவள் அதை சேவ் பண்ணி, எவ்வளவு காலமா அவள் சேவ் பண்ணாலும் தெரியல எனக்கு. 300 பணம்ன்றது அந்த காலத்துல பெரிய காசு. சரியா? அதுக்குரிய டீட்டெயில்ஸ் நீங்க எங்கேயாவது இன்டர்நெட்ல பாத்துக்கொள்ளுங்க, இந்த காலத்துக்கு எவ்வளவு பணம்னு சொல்லி. ஆனா அந்த காலத்திலேயே அது பெரிய காசு. சோ இது எத்தனை வருஷமாய் அவள் என்ன தேவைக்காக அவள் அதை சேர்த்து கொண்டிருந்தாலோ எனக்கு தெரியாது. ஆனால் என்றைக்கு அவள் இயேசுவை சந்தித்தாளோ, இயேசு என்றைக்கு அவளுடைய வீட்டிலே உட்பிரவேசித்தாரோ, என்றைக்கு அவள் இயேசுவினுடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய ஜீவனுள்ள போதனைகளை அவள் கேட்டாளோ அன்றைக்கே அவள் முடிவு செய்து விட்டாள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இது இவருடைய மரணத்துக்கு பிறகு இவரை அடக்கம் பண்ணுகிற அந்த நாளிலே நான் இவருக்கு அந்த கிரியைகளை செய்வதற்கு ஆகன்னு சொல்லி அவள் எடுத்து வச்சிட்டாள், அதை ஒதுக்கிட்டான். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அப்ப அவள் உயிரோடு இருக்கும்போது அவள் அதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இப்பவே செத்து போடண்டா, சின்னங்களை நாங்க சொல்லுவோம்ல, இருந்து உபத்திரப்படுத்துறதுல இப்பவே போய் சேர்ந்துருப்பா. போய் சேர்ந்துட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுது, உனக்கு செய்ய வேண்டியதை செய்து விட்டுறேன். நான் சொல்றேன்னா என்னுடைய மரண சடங்கு மாதிரி ஒருக்கா செய்து பாருங்களேன், நானும் பாக்குறேன் எப்படி செய்றீங்கன்னு, யார் யார் வர்றீங்கன்னு ஒருக்கா பாக்குறேன். செத்த அப்புறம் பார்க்க முடியாது இல்லையான்னு பிள்ளைகள் என்ன பேசுவார்கள். என்ன செத்தாப்புறம் மேல பார்க்க முடியாது. நான் என்னவா சொல்லலாம், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்ல அவங்க செய்யறாங்களோ இல்லையோ தெரியாது. சமீபத்தில் ஒன்று கேள்விப்பட்டேன், 25 வருஷங்கள் ஒரு உடலை பாதுகாத்து பேணி இத்தாலியில இருந்து 49 வயசுல இறந்து போன அந்த சகோதரனை அவர்கள் இலங்கைக்கு அனுப்பி அவருடைய விருப்பத்தின் பேரில் அடக்கம் பண்ணினார்கள். அவர் 49 வயசால் மாதிரியே இப்பவும் இருக்கிறார். மூத்த பாத்தீங்கன்னா அவருடைய மனைவிக்கு 74 வயசு ஆயிடுச்சு, பிள்ளைகளுக்கு 30 வயசு ஆயிடுச்சு இல்லைங்களா. என்னவாவது செய்யலாம், இப்ப இருக்கிற டெக்னிக்கல என்னவாவது செய்யலாம். ஒன்று மட்டும் மாறல, என்ன தெரியுமா, மரித்தது மரித்ததுதான், அது மாறல. மரணத்தை என்றைக்காவது ஒரு நாளைக்கு நாங்கள் சரீரத்தில் சந்திக்கத்தான் வேண்டியவர்களா இருக்கிறோம், கிறிஸ்து வராத வரைக்கும் இல்லையா. இப்ப இந்த மரியாள் அவ்வளவு தூரத்துக்கு ஒரு உன்னதமான ஒரு காரியத்துக்காக ஒதுக்கி வைத்ததை எதுக்காக அவர் உயிரோடு இருக்கும் போதே செய்ய வேண்டியதுக்குன்னு பாருங்க. அது வாசிங்க இருக்காது, மார்க்கிலே 14 வாசிங்க, அது ரெண்டாவது இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மார்க்கு 14:8 வாசிங்க, முக்கியமா அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு.
இவள் தன்னால் இயன்றதை செய்தாள், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூசமும் தி கொண்டாள்.
பாருங்க 6 அவர் சொல்றார், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். முதலாவது 8 அவர் என்ன சொல்றார், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இவளுடைய திராணிக்கு இருக்கிற ஒரு காரியம் இது உண்டுதான், விளங்குறீங்களா. முதலாவது சொன்னார், இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். இரண்டாவது சொன்னால், இவளுடைய திராணிக்கு ஏற்றதை எனக்கு செய்திருக்கிறாள். மூன்றாவது சொல்றதை கவனிங்க, நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூசிக்கொள்ள முந்தி கொண்டாள். இப்ப நீங்க 4 சுவிசேஷங்களையும் போய் பாத்தீங்கன்னா இந்த மரியாள் அங்கே இல்லை. எங்க இல்லை? கல்லறையினிடத்திலே இந்த மரியாள் அங்கே இல்லை. ஹல்லேலூயா. யாக்கோபு யோவானுடைய தாய் மரியாள் இருந்தால், மகதலேனா மரியாளும் இருந்தால் சரியா, ஆனால் லாசருவினுடைய பெத்தானியா மரியாள் அங்கே இல்லை. அந்த ரெண்டு மரியாளும் இயேசுக்கு நடக்கிறத பார்த்துட்டு அடக்கம் பண்ணுற இடத்துல போயிட்டு முதல்ல செய்த வேலை என்ன தெரியுமா, போய் வாசனை திரவியங்களை வாங்கி கொண்டு எப்படா ஓய்வு நாள் முடியும், முதல்ல போய் இவருக்கு தைலம் பூசி இவரை மகிமைப்படுத்தோண்டு வெயிட்டிங். விடிய காலம் கிளம்பி ஃபர்ஸ்டா போய், அதற்கு தெரியல அங்க ஒரு ஆள் ஏற்கனவே அந்த கப்பை அடிச்சுட்டு போயிட்டுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. பெண்களுக்கு விளங்கிட்டு, ஆண்கள் இப்பவும் இப்படியே பார்த்து வந்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இயேசு மரித்த உடனே போய் சாமான்லாம் வாங்கி, எப்ப ஓய்வு நாள் முடியும் முதல்ல போய், நாங்க தான் முதல்ல பேர் எடுக்கணும், அதுல இயேசுக்கு தைலம் பூசினதுல முதல்ல இடம் பிடிக்கிறது நாங்க தான் சொல்லி வெயிட்டிங்ல போய் ஓடி போய் தலைதறிக்க போய் பார்த்தா பொடியக்கான இல்ல. இப்ப விசுவாசம் உங்களுக்கு விளங்குதா? பெத்தானியா மரியாளுக்கு தெரியும், அவர் 3 உயிர் தெழ போறார். செய்யறதா இருந்தால் இப்ப உயிரோடு இருக்க நான் அவருக்கு செய்தா தவிர அவரை கல்லறையில போய் அங்க ஒருதரும் கண்டுபிடிக்க முடியாது ஐயா. ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொன்னார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். விளங்கினவர்கள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மரியாதைட்ட இந்த ஸ்பேஸ யாரும் இனி ஓவர்டேக் பண்ண முடியாது. நடந்தது நடந்தது தான். அதனாலதான் அவர் சொன்னார், இவள் செய்தது இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் சொல்லப்படும். நீங்க எங்க வேதம் வாசிச்சாலும் இந்த மரியாதை செய்தது அதில் இருக்கத்தான் போகுது. அதை நீங்க விட்டு வாசிக்க முடியாது. எந்த மொழியில வாசிச்சாலும் இது இருக்கத்தான் போகுது. பிரியமானவர்களே, தேவனிடத்திலே நற்கிரியை செய்ய வேண்டும். நாங்கள் எங்களால் இயன்றதை செய்ய வேண்டும். அதைத்தான் அவர் நற்கிரியா பார்க்கிறார். அல்லேலூயா. உங்களால் எது முடியுமோ, உங்களுடைய திராணிக்கு எது முடியுமோ அதை நீங்க செய்யுங்க. வழங்குதுங்களா? உங்களால திராணிக்கு எது முடியுமோ அந்த கையை பலப்படுத்துங்க. நீங்க உங்களால சொல்ற மாதிரி உங்களால இலங்கைக்கு போய் அங்க இருக்கிறாங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாம இருக்கலாம். ஏன் இங்க கூட உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாம இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற விலையை நீங்கள் பலப்படுத்த முடியும். அல்லேலூயா. எல்லா விதத்திலும் தான் அதை தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். நட்கிரி விட்டெடுபடாத ஒரு நல்ல பங்கு உங்களுக்கு வேணுமா இல்லையா? நீங்க சொல்ல வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்திலே நான் மட்டும் இந்த காரியத்திலே இருக்க வேண்டும். இது சுயநலம் அல்ல, இது தேவனுக்குரிய பக்தி வைராக்கியம். தேவன் இந்த இடத்துல என்னை சொல்ல வேண்டும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், அவர் உயிரோடு இருக்கும் போதே அவர் அடக்கம் பண்ணுகிறதுக்கு ஏதுவான அந்த தைலத்தை பூசிக்கொள்ள அவள் முந்திக் கொண்டாள். அல்லேலூயா. ஒருவர் யாராவது சொல்லுவாங்களா, உயிரோடு இருக்கிறவனுக்கு செத்தவன் மாதிரி எல்லாம் செய்யலாமா? நீங்க போய் ஒரு ஆள் இந்த தலையை சுத்தி இப்படி துண்டு கட்டி பாருங்க, உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு தெரியும். உயிரோடு இருக்கே செய்து பார்த்துருன்னு சொல்லி அதுக்கு பிறகு உங்களுக்கு சங்கு ஊதிடுவாங்க இல்லையா? அவள் விசுவாசம் இல்லைங்க. வேத வசனத்தை நான் பெற்றுக் கொள்ளுகிறதுல ஒன்றும் இல்லை. அந்த வேத வசனம் எனக்குள்ள போய் என்ன அறிவை கொடுக்கிறது என்பதை எனக்கு தெரிய வேணும். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே போய் எந்தவித கிரியைகளை உண்டாக்குகிறது என்பது எனக்கு தெரிய வேணும். நான் பைத்தியக்காரன் அல்ல. இந்த உலகத்திலே நான் பைத்தியக்காரன் கிடையாது. நான் செய்கிற காரியங்களுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அது இப்ப இருக்கிறாக்களுக்கு அது விளங்காட்டிலும் அது காலம் தாண்டி ஒரு நாள் எனக்காக அது சாட்சி கொடுக்கும். அல்லேலூயா. நான் செய்யறதை குறித்து இந்த நிகழ்காலத்தில் என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலும் விட அவர் மரித்து உயிர்த்தெழுந்து போனாப்புற அவரை ஏற்றுக்கொண்டவர்களா அதிகம். எப்படியோ தேவனுக்கேற்ற கிரியைகளை நான் நீங்களும் நடப்பிக்கும் போது மற்றவர்களுடைய அங்கீகாரத்தை நீங்க நோக்கி கொண்டு இருக்காதீங்க. தேவ வசனம் சொல்லுகிற அந்த சத்தியத்தின்படி நீங்க செவி கொடுங்க. சத்தியத்துக்கு உங்களை விட்டுக் கொடுங்க. சத்தியம் உங்களை வழிநடத்த விடுங்க. அது அந்த சமுதாயத்திலேயே அந்த நேரத்துக்கு கொஞ்சம் வித்தியாசமான காரியமா இருந்தாலும் கூட பரவாயில்ல. சொன்னவர் தேவனாக்கும், எங்களிலே கிரியைகளை நடப்பிக்கிறவர் தேவனாக்கும் இல்லைங்களா? அதைத்தான் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். எனக்குள்ள அந்த கிரியைகளை நடப்பிக்கிற அந்த தேவன் வல்லமை உள்ளவர். அவர் என்னை குறித்து ஒரு நாள் சாட்சி கொடுப்பார். அவர் என்னுடைய வாழ்க்கையை குறித்து எனக்கு ஒரு நாள் சாட்சி கொடுப்பார் ஜனங்கள் அண்டையில். அது போதும் எனக்கு. என்ன ஆண்டு வச்சுனா, நான் வரும்போது நீங்க ஒன்னும் செய்யாட்டி நான் பிதாவுக்கு முன்னாலும் நீங்க வெட்கப்பட வேண்டி இருக்கு. உங்களை குறித்து நான் பிதாவிடத்தில் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது, என்ன சொல்லி உங்களை நான் அறிமுகப்படுத்துகிறது? இதோ என்னுடைய ரட்சிப்பை பெற்று 30 வருஷம் புதை தாளந்தை புதைத்து வைத்தவர் வருகிறார் என்று சொல்லவா? அது உங்களுக்கு பெருமையா இருக்குமா அல்லது எனக்கு பெருமையா இருக்குமா? தேவன் எப்படி என்னை குறித்து பேச முடியும் அல்லது பேசுறது எனக்கு பிரியமா இருக்கும்? நல்லா விளங்கி கொள்ளுங்க. பரலோகத்திலும் பெரியவர்கள் சின்னவர்கள் உண்டு என்று வேதங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறது. யோவான் சானலும் அங்கே இருக்கிற சின்னவன் கூட யோவான் சானலும் பெரியவனாக இருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னார். யோவான் ஸ்நானகனே அங்கே இருக்கிற சின்னாலை விட சின்னாலன்னு சொல்லி சொன்னார். நானும் நீங்களும் மாத்திரம் அல்ல, நாங்கள் யோசிக்கோம். காணிக்கை என்பது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை தான் அந்த காணிக்கை. ஹல்லேலூயா. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை தான் இந்த காணிக்கை. உங்களோட வாழ்க்கையினுடைய நேரங்களையும் அந்த நேரங்களிலே உண்டாகிற காரியங்களையும் தேவனுக்காக எப்படி நீங்க அன்பளிக்கிறீங்க என்றது அதை பொறுத்து தான் தேவன் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறது. தேவனோடு எப்படி உங்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளுகிறீங்க என்பதை குறித்து தான் தேவன் உங்களை சாட்சி கொடுக்கிறார். தேவனை நீங்கள் எந்த நிலையிலெல்லாம் உங்களோட வாழ்க்கையிலே நம்புகிறீர்கள் என்பதை குறித்து தான் அது உங்களுடைய காணிக்கையாக அங்கே அமைகிறது. மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டார்னு சொல்றார் அவர். அதுக்குள்ள கணக்கு பண்ணியிருக்கிறார் பாருங்க. இருதயங்களை கணக்கு பண்ணுகிறார். கையிலிருந்து போட்ட காசு அவர் கணக்கு பண்ணல, இருதயத்தை கணக்கு பண்ணினார், இந்த நோக்கத்தை கணக்கு பண்ணினார். தேவன் செய்ததை பகிரங்கமாய் சாட்சி பகிர்கிறவராயிருக்கும். ஹல்லேலூயா. கடைசியா வாசிங்க ஒரு வசனம், எபேசியர் 5:2. எபேசியர் 5:2.
கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்.
அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் தம்மை அன்பளிப்பாக எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் தேவனுக்கு பிரியமான வாசனையான ஒரு அன்பளிப்பாய் கொடுக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு கெஷம் கொடுக்க அரவாசி பேர் என்ன வாங்கி கொடுக்குறீங்க சொல்லுங்களே. ஆம்பளைக்கு ஆம்பளைக்கு ஷேவிங் தான் கொடுப்பாங்க, ஏதாவது பெண்களுக்கு பர்ஃபியூம் கொடுப்பாங்க, வாசனை. இன்னைக்கு கடையில போய் பாத்தீங்கன்னா தெரியும், அரவாசி கடை அந்த கடை தான். பர்ஃபியூம், பிரியமான வாசனை. வாசனையை பார்க்க முடியுமா யாராவது? போத்தல இருந்தா பார்க்கலாம், வெளியில வந்துட்டா பார்க்க முடியாது. ஆனால் உணர முடியும் இல்லைங்களா? நீங்கள் தேவனுக்கு பிரியமான காணிக்கைகளாக, வாசனை உள்ள காணிக்கைகளாக நீங்க அவருக்கு கொடுக்கும்போது அதை யார் பார்க்கிறார்களோ இல்லையோ தேவன் உணர்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அதை உணர்கிறவர்களாயிருக்கிறார். ஏனென்றால் தேவன் அவர்களுக்குள்ள இருக்கிறாரே, அதனால அவர்களுக்கு தெரியும் இவர்கள் தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கிறார்கள் என்று சொல்லி. கிறிஸ்து தம்மை தேவனுக்கு உகந்த சுகந்த வாசனையான காணிக்கையாய் நமக்காக ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். தேவனுடைய காணிக்கை, கிறிஸ்துவனுடைய காணிக்கையானது தேவனுக்கு பிரிய உகந்ததா இருக்கிறது. தயவு செய்து ஒரு விஷயம் எழுந்திருப்போமா? அந்த நல்ல தேவனை எங்களுடைய வாழ்க்கையினுடைய உள்ளும் புறமும் தெரிந்து அறிந்து எங்களை குறித்து நன்றாய் சாட்சி கொடுக்கிற எங்களுடைய அந்த நல்ல தேவனுக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் காணிக்கையாக கொடுப்பதிலே எந்தவித குறைவையும் வைக்காதபடிக்கு தேவனுக்கு நன்மையும் பிரியவுமான விசுவாசமான காணிக்கைகளாய், தியாகத்தின் காணிக்கைகளாய், தேவனிடத்திலே நற்கிரியைகள் செய்கிற காணிக்கைகளாய் நாங்கள் அதை எங்களை ஒப்பு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு மறுபடியும் மீட்டு தந்து நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி எங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருக்கிற அந்த தேவனுக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். தேவன் எங்களை பிரியமாய் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.